මීළඟට ගරු තිලකරාජ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 20ක පමණ කාලයක්
තිබෙනවා. ස්තුතියි. ගරු මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි, 2019 අයවැය දෙවනවර කියවීමේ අවස්ථාවේදී මටත් කතාව කිරීමට පවත්වන්නට වෙලාවෙන් කිරීම සම්බන්ධයෙන් මම ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම බදුල දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඩිලාන් පෙරේරා මන්ත්‍රීතුමන් වතුකරෙහිට අවශ්‍ය වූ තවත් අවශ්‍ය කාරණ වෙන විශ්වවිද්‍යාලය ගැන මතක් කරපු එතුමන් කලක යටිතල පාසු වති යටිතල පාසුකම් අමාත්‍ය ධූර දරපු කාලේ එතුමා කරපු උත්සාහය අපි අගය කොට සලකනවා. ඒ සංකල්පය තාමත් අපේ තුළද තියෙනවා. නමුත් ඒ අතරතුරින් අපිට වැඩ කොටසක් කරන්න සිද්ධ වුණා. ඒ ටික අපි කරගෙන යනවා. අනිවාර්යයෙන්ම ඒ වැඩ කටයුතු ඉෂ්ට වෙන දවසේදී එතුමාවත් අපි සිහිපත් කරනවායි කියන එක මතක් කරමින් මගේ අයවැය සම්බන්ධව අදහස් කිරීමට බලාපොරොත්තු වෙන්නේ. ගෞරව සභික තලමෙදාංගම උරුප්පිනර අවර්களே, இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையின் போது என்றுமில்லாதவாறு பெருந்தோட்ட பகுதிக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எத்தகைய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது செய்யப்படவில்லை என்பது சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உரையின் போது கருத்து தெரிவிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், இந்த பெருந்தோட்டத்துறை சார்ந்த மக்கள் தொடர்பாக அல்லது பெருந்தோட்டத்துறை என்பது இந்த நாட்டின் 200 வருட கால வரலாற்றை கொண்டது என்கின்ற அடிப்படையில் இந்த 200 வருட காலத்தில் எல்லாம் இல்லாத அக்கறை இப்போது இந்த பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறது என்பது எங்களது அரசியல் காலத்தில் நாங்கள் ஏற்படுத்திய ஒரு மறுமலர்ச்சி என்பதாக நான் பார்க்கிறேன். பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தை தொட்டு பேசுவது வரவேற்கக்கூடியதாயினும் அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. எதற்காக இதனை தொட்டு பேசுகிறார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், போகிற போக்கில் அவர்களது உரையின் ஒரு பகுதியாக இந்த பெருந்தோட்ட விவகாரங்களையும் தொட்டுவிட்டு போகிற பாங்கு பலரிடத்தில் காணப்படுகிறது. அதுவே அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையாக இருந்தால் ஆளும் கட்சி அரசாங்கத்தையோ அல்லது ஆளுங்கட்சியின் அங்கத்துவ உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்களையோ குறை சொல்லி விடுவதற்கான ஒரு உபாயமாக இந்த விடயத்தை தொட்டுச் செல்வதாக நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அல்லது ஏதேனும் ஒரு வசனத்தை இந்த கால ஓட்டத்தோடு பேசிவிடுவதன் மூலமாக ஊடக கவனத்தை பெற்றுவிடலாம் என்ற நோக்கத்தில் சில பேசுவதும் தெரிகிறது. நாங்கள் இருந்தால் அப்படி செய்திருப்போம், நாங்கள் இருந்தால் இப்படி செய்திருப்போம், சம்பளத்தை அப்படி பெற்றுக் கொடுத்திருப்போம் என்று சொல்பவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் தான். தக்கரன் அப்பே விபக்ஷே நூர டிஸ்ட்ரிக்ட் பார்லிமெண்ட் மந்திரி மஹிந்தானந்த அலுத்கமகே மந்திரித்துமா அகனவா தேங்க மே அயவே வது கம் கருவாங்கே வெட்டுபகின கிஸ்தே கீழன வது கம் கருவா நியோஜனக்கரண மந்திரி வரும் எமதி வரும் எந்த மெந்தகின இட்டு பாசே பார்லிமெண்ட் என்ன கேளு மங் அஹண்ட கமதி ஒரேங் ஆண்டு அல்லகண்ட கீழ பசுகிய ஒக்டோபர் மாசே ஏகே ஃபெயில் வேலா தேங்க மொன எந்த மெந்தகின என்ன எத்துமான்ல ඒක නැත්ත අහන්න වෙලා තියෙනවා. ඒ වගේම අපි දැන් මන්ත්‍රීවරුන් විතරයි පසුගිය අවුරුදු කාල කීපයක්ම ඇමති ධූරයේ දරපු නාවලපිටිය ආසනයේ නියෝජනය කරන එතුමා වතුකම් කරුවන් වෙනුවෙන් කරගෙන ගිය වැඩසටහන මොනවද? ඒ ජනතාවට ඉඩම් අයිතිය ලබා දෙන්න එතුමා කොයිතරම් දායකත්වය වුණාද? ඒ වගේ ප්‍රශ්න අහන්න ගොඩක් තියෙනවා. නමුත් හෙට අනිද්දා ஆண்டு புறந்து வச்ச அர ருப்பியல் பணா லபாதின கொட்டு அப்பி எந்தும் எந்தகன என்னவான எத்துமா கோமத என்னைக்கு எனக்கு பலாகினாய் இன்றி கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு அம்சங்களையும் பார்க்கின்ற போது எல்லோரும் பேசுகின்றது போல, எல்லோரும் கருத்து தெரிவிப்பது போல, இது மக்களின் சக்தியை, மக்களுக்கு சக்திக்கு வழங்குகின்ற, அதேபோல வறுமை இருப்போருக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக தென்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் என்கின்ற வகையிலே இவ்வாறு இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையின் ஊடாக அறிவிக்கப்பட்டிருக்கும் விடயங்களை எவ்வாறு அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்பதில்தான் எங்களுக்கு சவால் இருக்கிறது. காரணம், இவ்வாறான வரவு செலவு திட்டங்களில் அறிவிக்கப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களின் ஊடாக சம்பளம் முதல் அபிவிருத்தி நடவடிக்கைகள் வரையான எந்த வேலை திட்டமும் சென்று சேராத மக்கள் கூட்டமாகவே இந்த நாட்டில் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வரவு செலவு திட்ட 2009 வரவு செலவு திட்டத்தில் எது இருக்கிறது எது இல்லை என கோஷமிட்டுக் கொள்பவர்களுக்கு மத்தியில் நான் பிரதானமாக ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், அல்லது வாசித்து காட்ட விரும்புகிறேன். இந்த வரவு செலவு திட்ட உரையின் போதான வாசிப்பறிக்கை மாத்திரமல்ல, அதனோடு கூடவே தொகுதி 3 அடங்கிய மதிப்பீட்டு அறிக்கையும் எங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த மதிப்பீட்டு அறிக்கையை வெளியே உள்ளவர்கள் எந்த அளவு தூரம் இதற்கு வாசிக்க கிடைக்கும், அல்லது இணையதளங்களில் வாசிக்கலாம் நினைக்கிறேன். அந்த மதிப்பீட்டு அறிக்கையிலே ஒவ்வொரு அமைச்சு தொடர்பாகவும், அதன் பிரதான பணிகள் தொடர்பாகவும், அதற்கு கீழாக வரக்கூடிய நிறுவனங்கள் தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அறிக்கைகள் வெளியே வராதன் காரணமாக இந்த மலையக மக்களுக்கென உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சின் பிரதான பணியையும் அதற்கு கீழ் வரக்கூடிய நிறுவனங்கள் தொடர்பாகவும் சற்றே நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி பற்றிய விடயங்களுடன் தொடர்புபட்ட கொள்கைகளையும் நிகழ்ச்சி திட்டங்களையும் கருத்திட்டங்களையும் வகுத்தமைத்தலும் கண்காணித்தலும் மதிப்பிடுதலும் தோட்டத்துறை சார்ந்த சமூகத்தின் சமூக பொருளாதார நிலைமையினை விருத்தி செய்தல், அரசு மற்றும் தனியார் பெருந்தோட்ட கம்பெனிகளில் சேவையாற்றும் காணிகள் இல்லாத மக்களுக்காக வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் புதிய கிராமங்களையும் நகரங்களையும் உருவாக்குதல், தோட்டத்துறையைச் சேர்ந்த மக்களை வலுவூட்டுவதற்காக வாழ்வாதார முறைகளை உருவாக்கும் கருத்திட்டங்களை செயற்படுத்தல், கிராமிய தோட்டத்துறைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்தல் என்பதுதான் இந்த அமைச்சின் பிரதான பணியாக இருக்கிறது. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் உங்களுக்கு இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். கடந்த கால, இப்பொழுது நாங்கள் 70 வரவு செலவு திட்ட அறிக்கையை பற்றி பேசுகிறோம். இதற்கு முன்னதான ஒரு காலகட்டத்தில் இந்த மலையக மக்களுக்கு சேவையாற்றுவதற்கென இத்தகைய ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அத்தகைய அமைச்சுக்கு இத்தகைய பிரதான பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக விமர்சனத்தை முன்வைப்போர் திரும்பி பார்க்க வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. கடந்த 2016 பின்னதான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையில்தான் இத்தகைய ஒரு அமைச்சும், இத்தகைய அந்த அமைச்சின் பிரதான பணிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. எனவே 72 வரவு செலவு திட்ட அறிக்கைகளை புரட்டி பார்த்துதான் இந்த விமர்சனங்களை முன்வைப்போர் இதை பற்றி பேச வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த 2019 வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையில் இந்த மக்களுக்காக இந்த அமைச்சின் கீழ் சேவையாற்றுவதற்காக உள்ள நிறுவனங்களில் ஒரு விசேட அம்சம் இருப்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுவரை காலமும் அந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்கென அரசாங்க பொறுப்புடைய, பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லாத நிலையில்தான் அமைச்சுக்கள் இயங்கி வந்திருக்கின்றன. கடந்த காலங்களிலே இந்த மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த பாராளுமன்றத்திற்கு வந்தவர்கள் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர்தான் வாங்கி எடுத்தார்கள். மக்களின் வாக்குகளை பெற்று கால்நடைகளை விருத்தி செய்வதற்கான அமைச்சுக்களையே கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். அது மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல, அந்த கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக கொள்ளை லாபங்களை ஈட்டிக் கொள்வதற்காக. அப்படி அந்த அமைச்சுக்களை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த மக்களிடத்தில் அமைத்த ஒரு பண்ணை கூட கிடையாது. அதிலாக இருந்தாவது அந்த மக்கள் நன்மை பெற்றிருப்பதற்கு. எனவே இந்த நிலையில்தான் இந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூடிய ஒரு நிறுவனம் என்கின்ற வகையிலே இதோ இந்த 2019 ஆண்டின் வரவு செலவு திட்டத்திலே புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் இப்போதுதான் இந்த 2019 ஆண்டுதான் வரவு செலவு திட்ட அறிக்கைக்குள் அரசாங்கம் இந்த மக்களின் அபிவிருத்தியை பொறுப்பேற்று நடத்துவதற்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்கிய முதலாவது சந்தர்ப்பமாக வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறது. எனவே அதுபோன்ற அடைவுகள் பலவற்றை நாங்கள் பெற வேண்டியிருந்தது. இப்பொழுது நிலான் பெரேரா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது பதுளை மாவட்டத்தின் ஹாலியல பிரதேச செயலத்துக்கு கீழாக அட்டாம்பிட்டியே என்கின்ற பிரதேச செயலகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்து தெரிவித்தார். அங்கே உள்ள கிராம சேவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார், 59. அதற்காக அதனை இரண்டாக பிரித்து இரண்டு பிரதேச செயலங்கள் கேட்கின்ற போதுதான் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நுவர்லியா மாவட்டத்தின் அம்பகம பிரதேச செயலகத்தில் 2,50,000 சனத்தொகைக்கு ஒரு பிரதேசவையை வைத்துக் கொண்டு நாங்கள் இருந்தோம். இப்போது கடந்த இந்த 3 வருட கால எங்களது செயற்பாடுகளின் ஊடாக அங்கு மேலும் 2 பிரதேச சபைகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. அதேபோல நுவரலியா பிரதேச செயலகத்திலும் 2,50,000 ஒரு பிரதேச சபை என்கின்ற நிலை இருந்த போதுதான் இப்பொழுது அங்கு மேலதிகமாக 2 பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதுவெல்லாம் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த 3 ஆண்டு காலப்பகுதியில் நடந்தவைதான். எனவே எங்களது அடுத்த இலக்காக இருப்பது பிரதேச சபைகள் எவ்வாறு அதிகரிக்கப்பட்டனவோ அதேபோல பிரதேச செயலகங்களையும் அதிகரிப்பது. நாங்கள் ஏற்கனவே நுவரலியா மாவட்டத்திற்கு தேவையான பிரதேசபைகள் மேலதிக 5 பெறுவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அந்த அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக அதனை வென்றெடுப்பதற்கான வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். இப்போதைக்கு அது நிதியமைச்சின் மேற்பார்வைக்காக சென்றிருக்கிறது. அது கிடைக்கின்ற காலப்பகுதியிலே நிச்சயமாக இந்த ஆண்டுகால பகுதிக்குள் நாங்கள் நுவரலியா மாவட்டத்தில் பிரதேச செயலகங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். இதுபோல அரசாங்கத்தின் பொறுப்புடன் இயங்கக்கூடிய நிறுவனங்களை உருவாக்குவதிலும் அதனை செயற்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் தனியாரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு தனித்து விடப்பட்டிருக்கிற இந்த மக்கள் கூட்டத்தை தேசிய நீரோட்டத்தில் இணைக்கின்ற வேலை திட்டத்தையும் அடிப்படையான வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்து வருகின்ற காலகட்டத்தில் தான் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையின் ஊடாக முன்மொழியப்பட்டிருக்கின்ற கம்பரலிய போன்ற வேலை திட்டங்களை எங்களுக்கு நேரடியாக இந்த பெருந்தோட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. முன்னே காலத்தில் கம்பரலிய போன்ற வேலை திட்டங்கள் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருந்தாலும் கூட அவற்றை தோட்டப்பகுதிகளுக்கு கொண்டு சென்று வேலை செய்ய முடியாத அளவுக்குத்தான் இந்த நாட்டின் பிரதேச சபைகள் சட்டம் இருந்தது. இந்த பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட பகுதிக்கு வேலை செய்ய முடியாது என்கின்ற நிலைமை இன்று நேற்று இருந்ததல்ல, 30 வருட காலமாக இருந்தது. 1987 அந்த சட்டம் இயற்றப்பட்டதில் இருந்து கடந்த 2018 செப்டம்பர் 19 அந்த சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் திருத்தப்படுகின்ற வரை அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்கின்ற வழி ஏன் இங்கே மலையக மக்களுக்காக குரல் எழுப்புகின்றோம், மலைய மக்களின் சம்பள பிரச்சனையை பேசுகின்றோம் என தங்களது அரசியல் சுயலாபத்திற்காக கூக்குரலிடும் இந்த உறுப்பினருக்கு எழவில்லை என கேட்க தோன்றுகிறது. 87 பாடசாலைக்கு சென்ற நான் 2015 பாராளுமன்றத்துக்கு வந்து அந்த சட்டத்தை திருத்துங்கள் என பிரேரணை வைத்துதான் அதை செய்ய வேண்டும் என்றால் எல்லோரும் உங்கள் அரசியல் லாபத்திற்காக வேண்டுமெனில் போகிற போக்கில் ஓரிரு வசனங்களை இந்த மக்கள் சார்ந்து பேசிவிட்டு போகலாம், ஆனால் உண்மையான வழிதெறிந்த அந்த பிரச்சனையின் தாற்பரியம் புரிந்த நாங்கள் தான் வந்து பிரேரணைகளை முன்வைத்து அந்த சட்டத்தை திருத்த வேண்டி இருக்கின்றது என்கிற நிலைமைதான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒருவரும் அத்தகைய ஒரு பிரேரணையை முன்வைத்தவர்களாக இல்லை என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே பிரதேச சபை சட்டத்தின் 33வது சரத்தினை திருத்திய பிறகுதான் கம்பரலிய போன்ற வேலை திட்டங்களை செயற்படுத்துவதற்கு பிரதேச செயலகங்கள் தோட்டங்களுக்குள் இறங்கி இருக்கின்றன. இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கக்கூடிய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற இந்த அபிவிருத்தி சார்ந்த நிதிகளை நாங்கள் தோட்டப்பகுதிகளுக்கு செலவிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே பிரதேசபைகள் சட்டத்தை திருத்திய இந்த அரசியல் காலப்பகுதியை நாங்கள் மறந்துவிட்டு வேறு விடயங்களை பேசுவது தவறானதாகிவிடும். இதுபோல பெருந்தோட்ட பகுதி கல்வித்துறை சார்ந்த விடயங்களில் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடசாலையின் அபிவிருத்திக்கான நிதிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல இந்த வரவு செலவு திட்டத்திலும் இந்த மதிப்பீட்டு அறிக்கையின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது 345 மில்லியன் ரூபாய் இந்த பெருந்தோட்ட பகுதி பாடசாலைகளின் அபிவிருத்திக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல நானுவயா நகருக்கு அண்மித்து நுவரலியா மாவட்டத்தில் ஒரு தேசிய பாடசாலை கூட இல்லாத நிலையில் மும்மொழி தேசிய பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கும் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டு காட்ட வேண்டியிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போதும் கூட, இவ்வாறு தேசிய வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதி ஒதுக்கப்படுகின்ற போதும் கூட, அவை மாகாண சபைகளின் ஊடாக இயங்குகின்ற பாடசாலைகளுக்கு பிரித்துக் கொடுக்கின்ற போது அங்கே தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கும் இடையே வளப்பகிர்வில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பது சம்பந்தமாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. எனவே இந்த ஒதுக்கீடுகளுக்காக நாங்கள் கல்வி அமைச்சருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அத்தகைய வளப்பகிர்வுகள் சரியாக இடம்பெறுகின்றனவா என்பது தொடர்பாக ஒரு மேற்பார்வை செய்வதற்கும் அல்லது ஒரு முறைமையை ஏற்படுத்துவதற்கும் கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த கட்டத்திலே அரசாங்கத்திடம் கூறி வைக்க விரும்புகிறேன். அதேபோல ஆசிரியர் கல்வியை விருத்தி செய்வதற்காக, கல்வியியல் கல்லூரிகளை விருத்தி செய்வதற்காக மகாரகம கல்வியியல் கல்லூரி, ஹப்பிட்டிகம கல்வியியல் கல்லூரி, அட்டாளைச்சேனை கல்வியியல் கல்லூரியின் அபிவிருத்திக்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தான் நான் பிரயத்தனம் செய்யக்கூடிய நுவரலியா மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீபாத தேசிய கல்வியியல் கல்லூரி தரம் உயர்த்துவதற்கான, அதன் தரத்தை வலுப்படுத்துவதற்கான தேவைப்பாடு இருக்கிறது என்பதையும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் நிதியமைச்சு கல்வி அமைச்சினூடாக ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நான் முன்வைக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். காரணம், கடந்த காலத்திலே அந்த ஸ்ரீபாத கல்வியியல் கல்லூரியிலே சமையலறை அதேபோல அதன் சுற்றம் சுத்தமாக இல்லை என்கின்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு பொது சுகாதார அதிகாரிகள் அந்த சமையலறையை மூடி சீல் வைத்த சம்பவம் இடம்பெற்றது. அதனோடு இணைந்ததாக அந்த கல்லூரியின் பல்வேறு பிரச்சனைகள் இப்போது எழுந்துள்ளன. அண்மையிலே நாங்கள் பாராளுமன்றத்தின் கல்வி அமைச்சின் மேற்பார்வை குழுவுக்கு அந்த கல்லூரியின் அதிபர் அதேபோல கல்வியியல் கல்லூரிக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களிடம் இது தொடர்பான விளக்கங்களை கோரியிருக்கிறோம். அங்கே இதோடு தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அந்த கல்வியியல் கல்லூரியில் 75% மலையக பெருந்தோட்ட தமிழ் மாணவர்களும் 25% சிங்கள மொழி மூல மாணவர்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற சுற்றுநிருபம் வர்த்தமானி இருக்கின்ற போதும் கூட அது முறையாக பேணப்படாத பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் 2 தொகுதியினரை ஒரே தடவையாக அந்த கல்லூரிக்கு உள்வாங்குகின்ற ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற போது இந்த விகிதாசாரம் சரியாக பேணப்படாத சந்தர்ப்பத்தில் அங்கே மாணவர்கள் இன்னும் குறைவாக உள்வாங்கப்படுவதற்கான காரணங்கள் இருக்கின்றது. அது தொடர்பான விளக்கம் கோரலையும் நாங்கள் இந்த மேற்பார்வை குழுவினூடாக கோரியிருக்கிறோம். எனவே இந்த சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு மாத்திரமல்லாமல் 2 தொகுதிகளை அந்த கல்லூரிக்கு உள்வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே அந்த மாணவர்கள் விடுதி வசதிகள் குறைவாக இருப்பதன் காரணமாக அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த கல்லூரியின் அதிபரும் பதிவாளரும் எங்களிடம் ஏற்கனவே அது தொடர்பான கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த வரவு செலவு திட்ட காலத்திலே கல்வி அமைச்சரின் கவனத்திற்கு இதனை கொண்டு வருகிறேன். அந்த கல்லூரியில் அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அதற்கு முறையான வளங்களை பெற்றுக் கொடுப்பதனூடாக அங்கு பிரச்சனைக்கான தீர்வு காண்பதோடு இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் விகிதாசாரத்தையும் அதில் கவனத்தில் எடுத்து அங்கே நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கவனத்தையும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். அதேபோல பெருந்தோட்டத்துறை சுகாதாரம் சம்பந்தமாகவும் நாங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த பெருந்தோட்டத்துறை சுகாதாரம் சம்பந்தமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் எங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முறை இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையின் ஊடாக இந்த சுகாதார சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஊவா சப்ரகமுவ மத்திய வடமத்திய மாகாணங்களின் ஆரம்ப சுகாதார நலன்களை ஸ்திரப்படுத்தும் நோக்கத்துடன் 1625 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊவா சப்ரகமுவ மத்திய என்கின்ற மாகாணங்கள் மூன்றையும் எடுத்துக்கொண்டால் இந்த 3 மாகாணங்களில் தான் அதிகளவான பெருந்தோட்ட பிரதேசங்கள் அடங்குகின்ற மாகாணங்களாக இருக்கின்றன. ஏற்கனவே எங்களது தொடர்ச்சியான வேண்டுகோளுக்கு இணங்க சுகாதார அமைச்சர் அமைச்சரவை பத்திரம் ஒன்றின் ஊடாக இந்த பெருந்தோட்ட சுகாதார நிலையங்களை, வைத்திய நிலையங்களை மாகாண அரசாங்கத்திற்கு அல்லது அரசாங்க தேசிய அரசாங்க சுகாதார முறைமைக்குள் கொண்டு வருவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய முறைமை பற்றி இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு கீழாக இருக்கக்கூடிய பெருந்தோட்ட மனிதவள நிதியம் தான் இப்போதைக்கு பெருந்தோட்ட பகுதி சுகாதாரத்திற்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் இணைத்து இந்த பாராளுமன்ற குழுவறையிலே நாங்கள் பல்வேறு கலந்துரையாடல்களை செய்திருக்கிறோம். எனவே இப்போது அமைச்சரவை அனுமதியும் கிடைத்திருக்கின்ற நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஊவசபுரகம மத்திய மாகாணங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே 1,625 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதானது அந்த சுகாதார முறைமைக்குள் பெருந்தோட்ட சுகாதாரத்தை தேசிய சுகாதார முறைமைக்குள் கொண்டு வருவதற்கான ஆரம்ப அடித்தளமாக கொள்ள வேண்டும், அதனை சுகாதார அமைச்சு முறையாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதோடு அந்த மாகாணம் தவிர்ந்த மேல் மாகாணத்திலும் கூட வடமத்திய மாகாணத்திலும் கூட இந்த சுகாதாரத்துறை பெருந்தோட்டத்துறை சார்ந்த சுகாதார நிலையங்களை அல்லது வைத்திய நிலையங்களை தேசிய சுகாதார முறைமைக்கு கொண்டுவருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற கோரியும் இந்த ஒதுக்கீடுகளை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையோடு இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான், கடந்த காலத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக எழுந்த சம்பள பிரச்சினை, அதனை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருதல், அந்த பாராளுமன்றத்தின் ஊடாக அந்த முறைமையை மாற்றியமைப்பது தொடர்பான கதையாடல்கள், இன்று இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தோட்ட தொழிலாளருக்கு எவ்வளவு பெற்றுக் கொடுக்கப்படுகிறது என்கின்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. இன்று பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதனை முன்வைத்துதான் இந்த கருத்தை தெரிவிக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி 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 இந்த விடயத்தை பாராளுமன்றத்தின் ஒரு பேசுபொருளாக ஆக்கியிருக்கிறோம் என்பதே பெரும் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இல்லாத பட்சத்தில் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மட்டத்தில் அவர்களிடையே செய்து கொள்ளுகின்ற கூட்டு ஒப்பந்த விடயமாக மாத்திரமே அது மட்டுப்படுத்தப்பட்டு வந்திருந்த நிலையில் இப்போது அரசாங்கத்தின் ஊடாக அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை வலுப்படுத்துகின்ற பல்வேறு கோரிக்கைகளையும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஒழிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலத்தில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த அவைக்கு வந்த இந்த 3 வருட காலத்தில் 2 தடவைகள் இந்த பெருந்தோட்டத்துறை மீளாய்வு சம்பந்தமாக ஒத்திவைப்பு வேலை பிரேரணைகளை முன்வைத்திருக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றையும் கொண்டுவரதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த முறைமையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதாக கடந்த மாதம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை முன்வைத்தார். இதன் போதெல்லாம் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எங்களது கோரிக்கையாக இருந்தது இந்த கூட்டு ஒப்பந்த முறைமை என தனியார் வசம் ஒப்படைத்து விடப்பட்டிருக்கிற இந்த பெருந்தோட்டத்துறை சம்பள விடயமானது கண்டுகொள்ளப்படாமல் அரசாங்கத்தின் தலையீடின்றி கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதன் காரணமாக அரசாங்கத்தின் தலையீடுதல் அவசியம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம். அந்த அழுத்தத்தின் காரணமாக கூட்டு ஒப்பந்தம் செய்கின்ற தரப்பு ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்தின் தலையீட்டோடு அதனை மேற்கொண்ட போது ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு குளறுபடியான நிலைமைகளின் ஊடாக நாங்கள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தத்தினூடாக 50 ரூபாய் நாளாந்த கொடுப்பனவு ஒன்றை மானியமாக பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உடன்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் கலந்து கொண்டதன் அடுத்த நாள் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்கள் அதனை பெற்றுக் கொடுக்க என்ற முறைமை சம்பந்தமாக அதன் தொகை சம்பந்தமாக ஊடக மாநாடு ஒன்றினூடாக தெரிவித்திருந்தார். அதன் பிரதிபலிப்பு இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிக்கையிலே காணப்படுகின்ற போதும் கூட 50 ரூபாய் என தேடி 50 ரூபாய் அடையாளத்தை தேடிக்கொண்டவர்களினால் அது எவ்வாறு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கிறது நினைக்கிறேன். எங்களை பொறுத்தவரைக்கும் நாளை மறுதினம் அந்த திங்கட்கிழமை மீண்டும் நவீன் திசாநாயக்க பெருந்தோட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற முறைமை சம்பந்தமாக மீண்டும் ஒரு ஊடக மாநாட்டையோ அல்லது இந்த பாராளுமன்றத்திலேயோ கருத்து தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், இந்த வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பின் போது ஏற்கனவே இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையின் 35வது சரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கான செயலட்சபியுடனான கலந்துரையுடனான கூட உடனடியாக தீர்வு பெற்றுக் கொள்ளப்படுதல் என்பது, அந்த உடனடியாக தீர்வை பெற்றுக் கொள்ளுதல் என்பது இந்த 12 திகதி 2 வாசிப்புக்கு முன்பதாக நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை நேற்று முன்தினம் நாங்கள் கௌரவ பிரதமர் அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அதன்படி இந்த திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான தீர்க்கமான அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பெறும். அரசாங்கம் ஏற்கனவே உறுதியளித்தவாறு அந்த 50 ரூபாய் கொடுப்பனவை, 4 கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதோடு அது கிடைக்கும் என்கின்ற உறுதிப்பாட்டையும் அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்தவாறு நிறைவேறுத்தும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இத்தோடு இந்த பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதில்லை. நாங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ச்சியாக கவனத்தில் இருக்கிறோம். இந்த பாராளுமன்றத்தில் முறைமை மாற்றம், இந்த பெருந்தோட்டத்துறையில் முறைமை மாற்றம் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அது பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றின் ஊடாக இடம்பெற வேண்டும் என்கின்ற முன்மொழிவு பாராளுமன்ற உறுப்பினர் ஹந்துன்னெத்தி அவர்களால் கடந்த மாதம் முன்வைக்கப்பட்ட போது, அத்தகைய ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாராளுமன்றத்தில் ஒரு தெரிவுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என. அதேபோல இது தனியே தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை மாத்திரமல்ல, இது இந்த நாட்டின் ஒரு பிரதான பொருளாதார துறை சார்ந்த பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கொள்கை சார்ந்த தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே தேசிய கொள்கைகள் திட்டமிடல்கள் அமைச்சின் ராஜாங்க அமைச்சர் ஹர்ஷடி சில்வா அவர்களுடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். இதனை கொள்கை மட்ட தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு எவ்வாறு இந்த முறைமை மாற்றத்தில் நாங்கள் எங்களது தலையீடுகளை செய்யலாம் என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது சிந்தித்து வருகிறோம். எனவே இத்தகைய முறைமை மாற்றம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாகவும் கவனத்தில் இருப்போம். இப்போதைக்கு இந்த 50 ரூபாய் என்கின்ற சுமையின் ஊடாக, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சுமையின் ஊடாக சுமார் 1200 மில்லியன் ரூபாய் ஒரு மதிப்பீட்டினை அரசாங்கம் செய்திருக்கிறது. எனவே வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வருடாந்தம் 1000 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு தொகையை அரசாங்கம் சுமக்க நேரிடுகின்ற போதுதான் உண்மையிலேயே இதன் பாரதூரம் என்ன, இதில் எந்த அளவு தூரம் தாங்கள் தலையிட்டு இந்த முறைமை மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக அரசாங்கம் சிந்திக்க தொடங்கியிருக்கிறது. எனவே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த பெருந்தோட்டத்துறை சம்பந்தப்பட்டு பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக காலம் காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வருகின்ற பிரச்சனையில் இதுவரை காலமும் கண்டுகொள்ளாதிருந்த அரசாங்கம் இப்போது தாங்கள் தலையிட்டு இதனை ஒரு முறைமை மாற்றத்தினூடாக செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதனை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள். எனவே இந்த விடயத்தில், இந்த பெருந்தோட்டத்துறை சம்பள விடயத்தில், பெருந்தோட்டத்துறை முறைமை மாற்ற விடயத்தில், அரசாங்கத்தை இழுத்து வருகிறது என்கின்ற விடயத்தில் நாங்கள் நாணய சுழற்சியில் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறோம். இனி வெற்றி பெற வேண்டியது இந்த இலக்கு, அடுத்த இலக்கு, அடுத்த வெற்றியும் நாங்கள் அடைய வேண்டிய அந்த இலக்கு தான் எங்களிடம் காத்திருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. எனவே அதனையும் செய்து முடிக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வெற்றியை அடையும் வரை, அந்த வெற்றியை பெறும் வரை நாங்கள் தொடர்ச்சியாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு போதுமான அழுத்தத்தையும் அதனை செய்வதற்கான பொறிமுறையையும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தினூடாக நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அது தொடர்பாக எங்களது முழுமையான பங்களிப்பை இதற்குள் செலுத்திக் கொண்டுதான் இருப்போம். அப்போது இப்போது இந்த தொகையை வைத்துக் கொண்டு விமர்சன ரீதியாக பார்ப்பவர்களுக்கு புரியும். எங்களது முயற்சி என்பதும் எங்களது அழுத்தம் என்பதும் எதை இலக்காக கொண்டது என்பதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த நாளில் இந்த பெருந்தோட்ட துறை முறைமை மாற்றத்தின் ஊடாக அடையப்போகிற மாற்றங்களை பற்றி மக்கள் புரிந்து கொள்வார்கள். இறுதியாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த 50 ரூபாயை மாத்திரம் தேடியவர்களால் கடந்த காலங்களை விட இந்த நாங்கள் முன்னெடுத்து வரும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு விடயங்களுக்காக கடந்த 2018 என இந்த 3 வருட காலப்பகுதியில் தொடர்ச்சியாக நிதியீட்டம் வரவு செலவு திட்டத்திலே அதிகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. 2017 3,084 மில்லியன்களை ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் கடந்த ஆண்டு 3,463 மில்லியன்களை ஒதுக்கீடு செய்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இந்த 2019 வரவு செலவு திட்டத்தில் 3,680 மில்லியன் தொகையை இந்த வீடமைப்பு விடயங்களுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது தவிரவும் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக 14,000 வீடுகளை அமைக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் மிக வேகமாக முன்னெடுத்து செல்கிறோம். இதுவரை நாங்கள் 3 பெரிய கிராமங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். நுவரெலியா மாவட்டம் திறந்து வைத்திருக்கிறோம். பதுளை மாவட்டம், இனி ஏனைய மாவட்டங்களுக்கும் நாங்கள் இதனை விஸ்தரித்துக் கொண்டு செல்கிறோம். மாத்தளை மாவட்டம் தொடங்கி மாத்தளை மாவட்டத்தின் தெனியாய வரை இப்பொழுது இந்திய அரசாங்கத்துடனான, அதேபோல இலங்கை அரசாங்கத்துடனான பல்வேறு வீட்டு திட்டங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பிரதமர் அவர்கள் வருகை தந்தார். அதே போல காணி அமைச்சர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து வீடமைப்பு விடயத்தை அமைத்து கிராமங்களை பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்லாமல் அந்த வீடுகள் அமைகின்ற காணிகளுக்கு முதன்முறையாக முழு உரித்துடனான காணி உறுதிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். இப்போது இன்று இந்த சபையிலே பேசிய வணக்கத்துக்குரிய தேரர் அத்துரலிய ரத்ன தேரர் அவர்கள் இந்த மக்களுக்கு மாடி வீடு அமைப்பது சம்பந்தமாக இப்போதுதான் பேசுகிறார். இத்தனை வருட காலமாக இந்த நாட்டில் தங்களது உதிரத்தை வழங்கிய மக்களுக்கு அவர் முன்மொழிகின்ற முன்மொழிவை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இருக்கின்ற லயன் வீட்டுக்கு முன்பதாகவே மாடி வீடுகளை கட்டுவதற்கு இடம் ஒதுக்க வேண்டுமா? ஒரே ஒரு முறையாயினும் அத்துரலிய ரத்ன தேரர் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த லயங்களுக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். அந்த லயங்களுக்கு சென்று அவர் எதிர்பார்க்கின்ற அந்த கட்டடத்தையும் அந்த காணியையும் அந்த லயத்தின் எந்த மூலையில் இருந்து அவர் பெற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இந்த பாராளுமன்றத்தில் பேசுகிறோம் என்பதற்காக யதார்த்தம் இல்லாத, நடைமுறை இல்லாத, வாழ்க்கையில் ஒருமுறையேனும் அந்த பகுதிக்கு சென்றிராதவர் அனாவசியமான அல்லது பொருத்தமற்ற கருத்தை கூறுவதை விடுத்து இந்த நாட்டில் மலையக மக்களுக்கு காணி உரிமை இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு இப்போதாவது கிடைக்கப்பெறுகின்ற குறைந்தபட்சம் அந்த 7 பேச்சு காணியை பெற்றுக் கொடுப்பதனை தடுப்பதற்கான எந்த விதமான மாற்று யோசனைகளை முன்வைக்காது அதனை எவ்வாறு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்பது பற்றியே சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமல்ல, ஒரு மதகுரு என்கின்ற அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். எந்த வகையிலும் ஒரு லயத்திற்கு முன்பதாக, லய வீட்டுக்கு முன்பதாக காணியை பெற்றுக் கொடுப்பதற்கான 7 பேச்சு காணியை பெற்றுக் கொடுப்பது யதார்த்த சூழ்நிலை என்பதே அங்கு கிடையாது. இந்த நிலையில் தான் நாங்கள் தேயிலை காணிகளுக்கும் பாதிப்பு இல்லாத வகையிலே புதிய கிராமங்களை உருவாக்கி அதில் ஒரு பகுதி மக்களை குடியேற்றிவிட்டு அந்த லயங்களை அழித்து அந்த இடத்தையும் மீண்டும் தனி வீடுகள் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தினை முன்மொழிந்து குறைந்தபட்ச இடஒதுக்கீட்டின் ஊடாக அதை வேலை செய்வதற்கு முன்னெடுத்து வருகிறோம். இப்போதைக்கு பெருந்தோட்ட பகுதி அமைந்திருக்கக்கூடிய 2 லட்சம் ஹெக்டேர்களில் இந்த வீடமைப்பு திட்டத்திற்காக செலவிடக்கூடிய நிலம் என்பது 5 தொடங்கி 7 வீதமான அளவு மாத்திரம்தான் என்பதை அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனவே எஞ்சிய 93 விதமான பகுதிகள் அங்கே அவ்வாறே தான் இருக்கப் போகின்றன. அதற்குள் நாங்கள் வேண்டிய அளவுக்கு அந்த பெருந்தோட்டத்துறையை நவீனமயப்படுத்துவதற்கோ அல்லது மாற்றுப்பயிருடைய மேற்கொள்வதற்கோ அல்லது வன பாதுகாப்பு விடயங்களுக்கு அந்த காணிகளை ஒதுக்கிடுவதற்கோ எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதற்காக இப்போதுதான் இந்த நாட்டில் கிடைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச அந்த காணி உரிமையை இல்லாமலாக்குவதான மாற்று திட்டத்தை நான் வன்மையாக மறுக்கின்றேன். எனவே யதார்த்த பூர்வமாக இந்த சபையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட வேண்டும். முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் அந்த மக்களின் நலன் சார்ந்த அபிவிருத்திக்கானதாகவும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய பெருந்தோட்டத்துறையை முன்னேற்றுவதற்கான ஒரு யோசனையாகவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களிலே இந்த மக்கள் தொடர்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், இந்த பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது சம்பந்தமாக இதே வரவு செலவு திட்டத்தில் இறுதி அம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி எனது உரையை நிறைவு செய்யலாம். எனவே அதனை சுட்டிக்காட்டி வைக்கலாம் விரும்புகிறேன். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதே வரவு செலவு திட்டத்தில் கடைசியாக நிதியமைச்சர்கள் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நான் இங்கே வாசித்து காட்டலாம் நினைக்கிறேன். இறுதியாக இந்த வரவு செலவு திட்டத்தினை தயாரிப்பதற்காக கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது பொருளாதார கொள்கைகள் காலத்திற்கு காலம் உரிய கால வழிகாட்டலின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் எமது பொருளாதார முறைமையில் நிச்சயமற்ற தன்மையும் பெரும் குழப்ப நிலையும் ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் உண்மையான ஆற்றல்களின் பலனை அனுபவிப்பதையிட்டும் இவை தடுத்தன. உண்மையில் எமது மக்கள் ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளனர். இதுதான் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையோடு சம்பந்தமாக இந்த நாட்டின் பொருளாதார முறைமை குறித்து, பொருளாதார கொள்கை குறித்து நிதியமைச்சரோடு சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. இந்த ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளனர் என அவர் பொதுவாக சொல்ல வருகின்ற கருத்து, இந்த நாட்டு மக்கள் அவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்ல வந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த நாட்டின் மலையக பெருந்தோட்ட மக்கள் என சொல்லப்படுபவர்கள் அரசாங்கத்துடன் அன்றி தனியார் கம்பெனிகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த பொருளாதார முறைமையை முறைமையற்றதாக இருக்கின்றது என்கின்ற கூற்றும் நிதியமைச்சரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே முறைமையற்ற ஒரு பொருளாதார முறைமையின் கீழ் அரசாங்கத்தின் பொறுப்பினும் கீழும் இல்லாது தனியார் கம்பெனிகள் வசம் ஒப்பந்தம் மூலமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களை அதிலிருந்து மீட்டெடுக்கும் வரை எங்களது அரசியல் செயற்பாடுகள் என்பது தொடரும். இந்த அரசாங்கங்கள் எந்த அரசாங்கமாயினும் அந்த அரசாங்கத்தோடு எங்களது போராட்டத்தை தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியாக இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக முன்னெடுத்து நாங்கள் எதிர்காலத்தில் எங்களது உரிமைகளை தொடர்ச்சியாக வென்றெடுப்பதற்கு எங்களது அரசியல் குரலை தொடர்ச்சியாக ஒலிக்கச் செய்வோம் என கேட்டுக்கொண்டு இந்த இரண்டாம் வாசிப்பின் மீதுமான விவாதத்தில் எனக்கு உரையாற்றுவதற்காக வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கரு மூலாசனாரூட மந்திரி துமனி, அத மே அயவேகன மங்கிதாலி போவிட அதாஸ் இதிரிபத் கரத்தி எக்ஸாத் ஜாதிக பாக்ஷே போ மந்திரி வருண் மெத்தி அமதி வரு தம அதாஸ் இதிரிபத் கரத்தி இதிரிபத் கரப்பு கருண தமை எக்ஸாத் ஜாதிக பாக்ஷே ஆண்டுவ கெட்டத்தை இதிரிபத் வேன மங்கள அயவாய கியலா. மமிதான் எக்ஸாத் ஜாதிக பாக்ஷே தமை கேபினட் மண்டலே நியோஜனே கரே அக்ராமாத்தே தூரே மே ஒக்குமத்தெக்கல பசுகிய திதாஸ் பஹலவே மெஹபத்தே மே ஆண்டு கிரியாவலிய திகட தட்டே அரகினா வேகனிசா எக்ஸாத் ஜாதிக பாக்ஷே புல்வாங்கமாக நே பசுகிய அயவாய தமங்கே நிமே கியன் எம்ரம் பிரஸ்னாக் என்னவா ஏ அயவாய சஹா பசுகிய தட்டே பாலன ஏ கரப்பு கிரமவேதே அசார்த்தக கியலா பிலிகண்ணுவாது எக்ஸாத் ஜாதிக பக்ஷே எம் நத்னம் மேகன கியன்ன அகமதி சுபாவயாக தீரான் எம் நத்னம் பசுகிய வசர ஹத்தர திதாஸ் பஹலவெம் பாஸ்ஸே ரட்ட கமங்கரப்பு அரகினாப்பு கிரமவேதே அடுவக் எக்ஸாத் ஜாதிக பக்ஷேம பிலிகணிமீந்த கியன்னு கியல பிரஸ்னே ஆவே முகத பசுகிய மீட மாச கீபகட கலிங்காவ ஜாதிக ஆண்டு சங்கல்பியாக நெவத ஹதன்னோனகில் ஏ கேபினட் டமாத்தே தூர பிரமாணிய வெடிக்கர கனீமே அவசியதாவே எக்ஸாத் ஜாதிக பக்ஷ ஆண்டுவட ஆப்பு விழாவே இட பசே அயவாயட்டினுக்கொட மே மாச தெக்கத்துனே மெஹப்பட்டே நெவத பிரகாச்சகரணம் மே அயவாய அப்பே மங்கள அயவாய கீழ அனிப்பட்டிங் மம தெக்கப்பு பிரதானம தே தமை மே அயவாயட்ட அப்பு என்னக்கொட்ட திதாஸ் பஹலவெம் பாஸ்ஸே மங் ஹிதான்னே மே அயவாய சாகச்சாவே வெடியபுரம கியவுனு வச்சனே தமை வெசி கிளிகன் வெசி கிளிகன் தமை வெடிபுரம கதாபஹட லக்குனே வெடிபுரம வச்சனே பாவிச்சு எட்டகொட்ட ஒபதுமாட ஹிதாகன்ன புலுவாங் மே அயவாய லேகனேயாய் அப்பி ரடக் விதியட்ட இன்ன தனாய் கொத்தனது கியல மே இத்தாஸ் நமசிய ஹெத்தேவ தசகி ஹெட்டே தசகி வகே கதா கரன்னோன மாத்துகாவ அசுவ தசகி திரையும் மிகப்பெத்தி அப்பி கவுரு ரட்டபால் நிக்கல தெமோம் வகையூது தத்துவ ரட்டை உத்தாத்தில் அதினே ஏக மே ஆயவே விசேஷ மாத்துகாவ பவட பத்தில் அத்தினோ எம் ஹரி மாத்துகாவ கிமகேன் அப்பி சத்துரிட்டும் முகதே எம் மினிஸ்டு அப்பே கம்மல டிஸ்ட்ரிக்ட் கொல இன்னோ பிராய் சபாவல ஜீவத்வேனவா எவனி அடு பாடுகான் சகிதவ ஜீவத்வேன மினிஸ்டு ஏகேன் அவதானே யொமு வீம வெதகார் இகாவட்ட விசேஷம் தவ பிரதான கருணாக்லிஸ் அப்பி தக்கா என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா எவகேம சிஹின மாளிகா உபாயதாரின் தின நயோஜனா கிரம விஷால பிரமாணியாக அயவேக்கிங் கதாக்கரணவாட்ட வடா பிராயோகிக்கோ கிரியாவட நகண்ண புலுவாங் உனக் அயவே லேக்கனே சந்தான் வ கதாகரப்பு நிசாமம் அவதானே யொமுகரான்னு கெமதி கரு முதல் அம்மா தித்துமாகே சஹா ரஜே மிவேனி யோஜனா கிரம என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா யோஜனா கிரமே மமதன்னம பிராயோகிக கிரியாவட்ட நகத்தி சமஹாரிட்ட முதல் அமத்துமாகே ஹோ ஆண்டு அவதானே யொமுலா தீன வதண்டினே இவனி யோஜனா கிரம அபித் ஆண்டு இன்ன காலே கதாகலா தனுத் கதாகரணம் மேவா கிரியாவட்ட நகன்ன கியாம் விசேஷம் பேங்கு கிரியாவளி அத்துலே விஷால கெட்டலு பிரமாணியா தீன மே தருணை அண்ட தின நயோஜனா கிரம வென்ன புழுவா எமனத்னம் நவத நிவாச சிஹின நிவாச அழுத்து விவாவினாயிட்ட தின யோஜனா கிரம வென்பா மே மொன யோஜனா கிரம அப்பிட்டு மே கொலவல ஓன தரங் லியன்ன புழுவாங் கம்ம தீனவா මේ පාර්ලිමේන්තු ඇතුළේ ඕනතරම් කතා කරන්න පුළුවන්කම තියෙනවා ගරු මන්ත්‍රී ඔබතුමත් මාත් දන්නවා පොළොන්නරුව දිස්ත්‍රික්කේ අපේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ ගොඩාක් ලාට බලපත්‍ර ඉඩම් තියන අය ඉන්නේ මේ ඉඩම් බලපත්‍රයක් තියෙන කෙනෙක්ට ලෝන් එකක් ගන්න පුළුවන්ද බැංකුවකට ගිහිල්ලා පොළොන්නරුව දිස්ත්‍රික්කෙත් එහෙමයි අනුරාධපුර දිස්ත්‍රික්කෙත් එහෙමයි වයඹ පළාතත් එහෙමයි උතුරු පළාතත් එහෙමයි නැගෙනහිරත් එහෙමයි විශාල ලෙස ඉඩම් ඔප්පු හැමෝටම නැහැ මේ ගොඩක් දරිද්‍රතාවයේ දුප්පත්කම තියෙන අපේ ඈත ගම්වල ඉන්න මිනිසුන්ට මම දන්නව අනුරාධපුර නගරේ නගරේ තියෙන කිසිම මේ තැනකට ඔප්පුවක් නැහැ අපිට ඔප්පු දෙන්න බැරි වෙලා තියෙනවා මම බැංකුවකට ගියා මිල්ලන්නේ මොකද්ද ඔප්පුවක් දෙන්න ණය දෙන්න ඒ බැංකුව සුරක්ෂිතතාවය බලන්න පුළුවන් නම් මේ අයවැය යන මාසය තුලේ බැංකු ටිකට කියන්නේ ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකක් දාන්න කියලා මේ කොන්දේසි ටික දාලා බැංකුවේ මේ අයවැය යනවා තව මාස ලබන සතිය දාන්න කියන්නේ මේවා කරන්න පුළුවන්ද බැරිද කියලා මම අභියෝග කරනවා ලංකා බැංකුව මහජන ප්‍රග රාජ්‍ය බැංකුවලින් නම් මේවා කරන්නේ ඒ බැංකුවට දාන්න මේ බැංකුවල මේ කොන්දේසි ටික දාලා මේ පත්තරයක පිටුවක් ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකක් එතකොට බලා ගන්න පුළුවන් ප්‍රායෝගිකව මේක ඇත්තද නැද්ද කියලා බැංකුවක් පුළුවන් නම් දැන් නැත්තම් මහ බැංකුව කොහේ හරි ආයතන නැත්තම් රජයේ බැංකුවට දෙන්නේ නැහැ මේ පාර්ලිමේන්තුව කතා කරලා බැංකුවක් ණය දෙන්නේ නැහැ බැංකුවට දෙන්න බෑ බැංකුවට වග කියන්න බෑ ඒකට එම බැංකුවක් ඇතුළේ නීති රීති තියෙනවා. ඒක නිසා මේක නිකන් මේ මිනිසුන්ගේ මේ අවශ්‍යතාවත් එක්කලා අපි සෙල්ලම් කරන්න අරකයි. අවශ්‍යතාවයක් තියෙනවා. කර්මාන්තයක් කරන කෙනෙක්ට ණය ඕනකම තියෙනවා. ණය ගන්න ඕන නැ ගන්න විදියක් නැහැ. මේ යෝජනාව හරි. යෝජනාව සම්බන්ධ ප්‍රශ්නයක් නැහැ. හැබැයි ක්‍රියාවට නගන්න ගියාම ප්‍රායෝගිකව කවුද ඒකට වග කියන්නේ? කාටද ගමේ ඉන්න අහිංසක ව්‍යාපාරයක් ආරම්භ කරන්න හීනයක් දකින්න කෙනාට බෑ. ගෙදර ඉන්න අහිංසක තරුණයාට තරුණියට හීනයක් දකින්න කෙනාට බෑ. බැංකුවට ගිහිල්ලා ඒ තමන්ගේ අවශ්‍යතාවත් එක්ක හැප්පෙන්න අපිට පාර්ලිමේන්තුවේ කියලා තියෙනවා. මුදල් ඇමතිතුමා කියලා තියෙනවා. අගමැතිතුමා කියලා තියෙනවා. අහවල් ඇමතිවරයා කියලා තියෙනවා. අපේ මන්ත්‍රීතුමා අපිට කිව්වා මෙහෙම කියලා බැංකුවට ගියට කතා කරලා හම්බෙන්න ඔයා ගිහලා ඔයගොල්ලෝ මන්ත්‍රීතුමත් එක්ක කතා කරගන්න. ඔයා ගිහලා ඔයගොල්ලෝ ඇමතිතුමත් එක්ක කතා කරන්න මේ බැංකුවටව කතාලා නැහැ. ඔතන බැංකුව දෙන උත්තරේ දැන් මේ ප්‍රායෝගික යථාර්ථය නම් තියෙන්නේ බැංකුව ඇතුලේ. අපි මේ කතා කරනවා වැඩක් තියෙනවා. මේ අද දවස් කීයක් කතා කරාද? මේ අය මේ අච්චු ගහලා තියෙන කොළ, මේ අච්චු ගහලා තියෙන ලේඛන, මෙයාගේ ඇති වැඩක් තියෙනවා. මොකද්ද මේක යථාර්ථය? මේ යෝජනායි මහජනයාගේ අවශ්‍යතාවයයි බැංකු ක්‍රියාවලියයි අතර තියෙන අහසයි පොළොවයි වගේ දුරක්. ඒක තමයි මේ තියෙන ඇත්ත. අද රට දියුණු කරන්න ආණ්ඩුව කතා කරනවා. මම කියන්නේ රට දියුණු කරන්න අපි ණය කොච්චර ගත්තත් බෑ. කොච්චර ලෝකෙට ණය වුණත් රට දියුණු වෙන්නේ නැහැ. ලෝකෙට ණය වූ පමණින් ලෝකෙට ණය වෙලා ණය ගෙනල්ලා දියුණු කරපු රටකුත් නැහැ. රටේ ක්‍රියාවලිය හරියට සකස් විය යුතුව තියෙනවා. සමෘද්ධි සහනාධාර ලක්ෂ 6කට නෙමෙයි ලක්ෂ 25කට දුන්නා. රට දියුණු වෙන්නේ නැහැ. ඒකේ රට දියුණු කරන්න බෑ. තව සහනාධාර කෝටි ගාන මේ දෙකෝටියක් ඉන්න ජනගහනෙට සහනාධාර ඔක්කොම දුන්නා රට දියුණු වෙන්නේ නැහැ. රට දියුණු කරන ක්‍රමවේද මේක දුවන පිළිලට අපි ගත්තොත් එහෙම පහුගිය අවුරුදු 5ම අයවැය. මෙතන කලින් අයවැය වුණා. ඊට කලින් අයවැයක් වුණත් ගත්තොත් මේක හරියට අර කෝච්චි ස්ටේෂන් එක නවත් යනවා වගේ මේක ඉස්සරහට යනවා එකම දේ තමයි සිද්ධ වෙන්නේ. ස්ටේෂන් මාස්ටර් එහෙන් කියනවා නැත්තම් සිග්නල් එක දුන්නම කෝච්චි යනවා. හැබැයි හැමදාම එකම කෝච්චිය තමයි යන්නේ. ඒක තමයි මේ අයවැයත් එහෙමයි මේට කලින් අයවැය වල තියෙන එක. නමුත් රට දියුණුව ඉලක්ක කරපු බවක් මේ අයවැය අපි කිසිම තැනක දැක්කේ නැහැ. ජනප්‍රිය වචන තියෙනවා. සිහින මාලිගා, එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා, ඒ වචන ඔක්කොම ජනප්‍රියයි. හොඳයි. අදහසත් හොඳයි. හැබැයි ප්‍රායෝගිකව ක්‍රියාවට නගන්න බෑ. මහජනගරේ වැසිකිලි ප්‍රශ්න. වැසිකිලි ප්‍රශ්නේ ප්‍රධාන මාතෘකාවක් කරලා ගත්තා. මිනිසුන්ට වැසිකිලි නෑ කියන්නේ. ඉතින් අපි කනගාටු වෙන්න ඕන රටක් විදියට. අඬන්න ඕන රටක් විදියට. පාර්ලිමේන්තුවක් විදියට අඬන්න ඕන. මිනිසුන්ට වැසිකිලි නැහැ කියලා අපි ගොඩක් කෑ ගහන. හැබැයි මේවා ක්‍රියාවට නගන්න මං හිතන්නේ මේ ඊළඟ අයවැය වාර්තාවක් ගත්ත ඊළඟ අවුරුද්දේ කවුරු ආණ්ඩු කළත් ඒකෙත් මේකම මීට වඩා වැඩි වෙනවා මිසක් අඩු වෙන්නේ නැහැ. අද මේ කතා කරලා ගියාට වැඩසටහනක් නැහැ. ක්‍රියාවලියක් නැහැ. හැබැයි ආණ්ඩුවක් හරියට මේවා දැකලා ක්‍රියාවට නගනවා නම් පලා සභාවට දෙන මුදල් වලින් ප්‍රායි සභාවට දෙන මුදල් වලින් සමහර විට මේ ප්‍රශ්න මේ විදිහට තියෙනවා කියලා දැනගත්තා නම් මේ රටේ පෞද්ගලික අංශයේ ඉන්න ආයතන ආයෝජනය කළ ගම්මලෝව කරන ඕනතර පෞද්ගලික අංශයේ ආයෝජනය වලට බාර දුන්නත් මේ මිනිස්සු වෙයිලා කරන පුද්ගලිකව මම දන්නෝ කොහේ හරි ප්‍රායි සභාවත් වල පවුල් 400කට වැසිකිලි 400ක් අදලා දෙනකොට මේ රටේ ඉන්න මිනිස්සු 400ක් ඕක බාර ගන්න හැබැයි ක්‍රමවේදයක් මිනිස්සු 400ක් බාර ගන්න අපි මේක හදලා දෙන්නම් කියලා ඔය ගම් වතුර ගල්පුවාම ඒ වගේ දෙන්නේ සහනාධාර දෙනවා වගේ. හැබැයි ක්‍රමවේදයක් සම්බන්ධීකරණයක් අවශ්‍යතාව ගැන සාකච්ඡාවක් එහෙම එකක් නැහැ ප්‍රධාන කොටම. රාජ්‍ය අංශේ ආයතනවල මේ ලේඛනේ සම්මත කරන් ගියා මේක හරියට මේ රටේ තියෙන සල්ලි ටිකයි ගන්න ණය ටිකයි වියදම් කරගන්න මේ පාර්ලිමේන්තුවේ නීත්‍යානුකූල භාවය හදාගන්න එක විතරයි කරන්නේ. මෙතනින් නීත්‍යානුකූල භාවයක් හදාගන්නවා. එතනින් එහාට මොකද වෙන්නේ කියලා කවුරුත් දන්නේ නැහැ. අමාත්‍යංශින් ඇමති දන්නේ අමාත්‍යංශයේ තියෙන සල්ලි ටික මොකද වෙන්නේ කියලා. ආ අතනින් ඉන්න කොහරි ආයතනයකට ගියාම සභාපතිවරයෙක් ඒ ආයතනයේ මුදල් ටික වියදම් කරනවා එයා උඩ දාගෙන. හරි අමාත්‍යංශයට ගියාම ඇමතිට බෑ ව්‍යාපෘතිය මොකද්ද කියලා. ලේකම් කෙනෙක් ගියාම ලේකම් කියනවා සර් අර නීති යටතේ මේකට බෑ මේ නීති යටතේ මේකට බෑ මේ නීති යටතේ මේකට බෑ මේ නීති යටතේ මේකට බෑ. වියදම් කරන්න ගියාම නීති පොත් 100ක් විතර වටේ ගේනවා. රට හිර වෙලා මේ තමයි ඇත්ත යථාර්ථය. ඒක ගියාය වැයටත් එහෙමයි 2015ට පස්සේ ආපුවටත් එහෙමයි 15ට ඉස්සෙල්ලා ආපුවටත් එහෙමයි රටක් දුවන්නේ නිසි ක්‍රමවේදයකට නෙමෙයි. මේක වෙනස් නොකර රට ඉස්සරහට යන්න බෑ. මේ තමයි ඇත්ත තත්ත්වය. යථාර්ථය. මේක තීරු නොගෙන දැන් බලන්න අපි කර්මාන්තපුර ගැන කතා කරනවා. කර්මාන්තපුර කීයක් වැහිලාද? අදාළකත් අග්‍රාමාත්‍යතුමත් පහුගිය කාලේ ගිහිල්ලා කර්මාන්තපුරයක් අලුතෙන් පටන් ගන්න කියලා පටන් ගත්තා. අපි දන්නවා රට වටේම දින කර්මාන්තපුර කර්මාන්තපුර කීයක් තියෙනවද වැහිලා? ප්‍රේමදාස මහත්තයා කාලේ ඉඳලා හදන්න ගත්තේ ඒවා. හැමතැනම ගොඩනැගිලි ඔබතුමත් දන්න. අපේ දිස්ත්‍රික්කවල දෙක එක අමාත්‍යංශයක කුඩා කර්මාන්ත IDB එකේවා තියෙනවා. කර්මාන්ත අමාත්‍යංශේවා තියෙනවා. මේ ඔක්කොම වැහිලා. පාරක් නැහැ වට ලයිට් එකක් නැහැ. ගොඩනැගිලි ගරා වැටිලා වවුල්ල ලගිනවා. අපි කතා කරනවා මෙතන සංවර්ධනික අපි මෙච්චර ආර්ථික ඉහළට ගෙනත් තියෙනවා කියලා හදපුවා පැත්තක තියෙද්දි. අද කුඩා කර්මාන්තකරුවෝ මං හිතේ ඒක තමයි මම කියන්නේ. විච ඒ කාලෙත් එහෙමයි මේ කාලෙත් එහෙමයි කියලා කිව්වේ ඒකනේ. ඔබතුමාලට ඒ කාලෙත් බෑ දැනුත් බෑ හෙටත් බෑ. ඔබතුමා මේ තියෙන නීති රීති පද්ධතියත් එක්ක ගිල අධ්‍යනය කළ මේක ආණ්ඩු ප්‍රශ්නයක් නෙමෙයි. ඒ රටේ තියෙන මේ ක්‍රියාවලිය ගලාගෙන යන ප්‍රශ්නේ. ඒක තේරුම් නොගෙන කාගවත් කනට ගහලා වැඩක් නැහැ. ඔබතුමාලා අපි ඔක්කොම එකතුලා එක්කෝ මේකට වැඩපිළිවෙලක් හදන්න ඕන නැත්නම් ඉස්සරහට යන්න බෑ. මේ හැම තැනකම හිර වෙලා තියෙන. මමයි කුඩා කර්මාන්ත අමාත්‍යංශ හිටපු නිසා මම දන්නවා ඒ යට තිබුණු ආයතන ඒ ආණ්ඩු යට තිබ්බරම මෙතනටත් බෑ. අද මේ ඉස්සරහට යන වෙන උගුලක් අපි හැමෝම හිර කරගෙන ඉන්නේ රට. ඊගාවට අර ඇඟලුම් ශේෂ්ත්‍රය අද තියෙනවා හෑන්ඩ්ලූම් වලට ලොකු ඉල්ලුමක්. ගම්වල තියෙන ඔක්කොම වැහිලා. සේරම වැහිලා තියෙන. නමුත් රජය අද අපි රටේ ආර්ථිකය දියුණු කරන්න කතා කරනවා මෙන්න මේවට සල්ලි යොදවලා ගම්වල මිනිස්සුන්ට පුහුණුව දීලා මේව අතර ගන්න නම් ඉස්සරහට ගන්න පුළුවන්කම තියෙනවා. කුඩා වීමෝල් ටික අපේ වීමෝල් ඔක්කොම ගහයිල ඔබතුමා දන්න. අපේ දිස්ත්‍රික්ක ඔබතුමාගේ දිස්ත්‍රික්ක අද මිනිස්සුන්ට යන්න බෑ. බැංකුවට ගිහලා ලෝන් එකක් ගන්න බෑ. ඒ තරම් බැංකු පොලිය අනුපාත ඉහළ ගිහිල්ලා මේ කර්මාන්ත ප්‍රධාන ප්‍රශ්න බැංකු පොලිය අනුපාත ටික අඩු කරලා දෙන්න. අය වේ වෙන මුකුත් කරන්න ඕනේ මේ පොලිය අනුපාත ටික අඩු කරන්න. මිනිස්සු ගෙවල් හදාගනි. වෙන ණය දෙන්න ඕනේ නැහැ. මිනිස්සු කර්මාන්ත පටන් ගනි. රටේ ආර්ථිකය දුවයි. මහා ලොකු තීරණයක් ගන්න ඕනේ නැහැ. පුළුවන් නම් මේ අය වේ බැංකු පොලිය අනුපාත ටික පහළ දාන ක්‍රමවේදයක් හදලා කියන්නේ. වෙන මුකුත් කරන්න ඕනේ නැහැ. මේ ඔක්කොම බොරු කයිවාරු. වෙන මුකුත් කරන්න ඕනේ නැහැ. බැංකු පොලිය අනුපාත අඩු කරලා තියන්න කර්මාන්තත් නැගිටිනවා. සියලුම දේවල් ටික එක නැගිටිනවා. සියලු ව්‍යවසායයන් නැගිටිනවා. පුළුවන් නම් එක වැඩයි කරන්න ඕනේ මේ ලේකන ඔක්කොම ටික පැත්තකට දාලා බැංකු පොලිය අනුපාත පල්ලෙහාට දාන්න. බැංකු පොලිය අනුපාත පල්ලෙහාට දැම්මොත් පුළුවන්කම තියෙනවා මේ සියලු දේ මිනිස්සු කරගනි. අපි කරන්න දෙයක්
නැහැ.
මට තව විනාඩියක් දෙන්න. සියලු දේ මිනිස්සු කරගනි. ඊගාවට විසිතුරු භාණ්ඩ නිෂ්පාදනය අර උළු මෝල් ටික මැටි කර්මාන්තය ආශ්‍රිත කර්මාන්තය ඇතුළු සියලුම ඊගාවට සියල්ල වෙලා තියෙන එක දෙයක් එකම එක ගැටලුවක් තියෙනවා මුලාසන අරුණ මන්ත්‍රීතුමනි. අපේ රටේ නීති රීති පද්ධතියක් ගෙනල්ලා නීති රීති පද්ධතියෙන් එක්කෝ කම්කරු ආයතනවලින් යනවා නැත්නම් ටැක්සි එකකින් යන මේ නීති රීති පද්ධතියින් ඉතාම කුඩා ව්‍යාපාරික හිර කරලා තියෙනවා ගැට ගහලා තියෙනවා බැඳලා තියෙනවා ඒක නිසා කවදාකවත් මේ රට ගොඩ ගන්න බෑ මේ නීති රීති පද්ධතියින් හරියට බලලා නිලධාරීන් 10 දෙනෙක් යන එක මිනිහේ ව්‍යාපාරයක් පටන් ගන්නකොට උන් 10 දෙනාම ගිහිල්ලා ගහනවා මේක ව්‍යාපාරික ඉතින් ඉස්සරහට ගන්න බෑ ඒ තරම් පද්ධතියින් හිර කරලා තියෙන රටේ ආර්ථිකය හදනවා නම් මෙන්න මේ නීති රීති ටික ලිහිල් කරලා බැංකු පොලි අනුපාත ටික පල්ලෙහාට දාන්න රටේ ආර්ථිකය නැගිටිනවා ඒකට අදාළ ක්‍රමවේදයක් හදන්න එච්චරයි කරන්න තියෙන්නේ මිනිසුන්ට සහනාධාර අවශ්‍ය නැහැ නැගිටින්න අවශ්‍ය කරන අත්වැල දෙන්න අත දෙන්න කියන යෝජනාව කරමින් මම නිහඬව ස්තුතියි
ස්තුතිය ඔබතුමාට මිලඟට ඉන්දික අනුරුද්ධකරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 14ක පමණ කාලයක් තියෙනවා
ඔබත්ම ස්තුතියි මුලාසනේ ගරු මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම විශාල බලාපොරොත්තු ගොන්නක් ලබා දීලා විශාල සිහින මාලිගා ගොන්නක් ඉදි කරලා අද වෙද්දී අධ්‍යයනය කරගෙන යද්දී සොයා බලාගෙන යද්දී ආණ්ඩුව අවසාන වතාවට ගෙනාපු අයවැය ඔම කනස්සල්ලෙන් වුණත් කියන්න තියෙනවා සිහින සාප්පුවක් විතරයි කතාවක් කියනවා හීන තිබුණට කෝටියක් අතේ නෑ එක රුපියලක් කියලා. ඒ තත්ත්වෙට ආණ්ඩුව පත් වෙලා දැන් සිහින දෙමින් ඉන්නවා. එනිසා මේ බලාපොරොත්තුත් එක්ක අපිට මතකයිනේ අගමැතිතුමා ආණ්ඩුව ගන්න කලින් කාර් ෆැක්ටරි දාන්න කතා කළේ. වොක්ස්වැගන් කර්මාන්ත ශාලා කුලිය පිටිය දාන්න කතා කරේ. හැබැයි අද වෙද්දී ආණ්ඩුව ඒක වික්ටෝරියා සීක්‍රට් ජංගිය මහාන තැනට ගෙනල්ලා තියෙනවා. ඒ නිසා මං හිතන්නේ විපක්ෂයක් විදිහටම චෝදනා කරනවා නෙමෙයි. අපි දන්නවා හැම දෙයින්ම ආණ්ඩුව උත්සාහ කරන්නේ තමුන්ගේ ගජ මිතුරෝ ටික රැකගන්න. තමුන්ගේ ගජ මිතුරෝ ටික ආරක්ෂා කරගන්න. තමුන්ගේ පැලැන්තිය බලාගන්න රැකගන්න. ඒ නිසා මේ ගෙනාපු යෝජනා ගොන්නක බදු වශයෙන් එකතු කරන ආදායම ඇරුණහම මේ මහ පොළවේ පෙන්වන්න පුළුවන් වැඩපිළිවෙලක් නැහැ. මේ මහ පොළවේ දැනෙන්න යථාර්ථයක් කරන්න පුළුවන් වැඩපිළිවෙලක් නැහැ. අපි ගම්පෙරළිය කියලා ගම්මුකෝ. දැන් ගම්පෙරළිය කියලා පටන් අරගෙන මුදල් වියදම් කරන්න දැන් ව්‍යාපෘති ටික ගමට එවනවා. ගමට එවපුවාම එක ග්‍රාම නිලධාරී වසමකට එහෙම නැත්නම් එක ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයකට මිලියන 100යි කියනවා 200යි කියනවා 300යි කියනවා. හැබැයි මේ තුල ග්‍රාමීය ආර්ථිකය ගොඩනගන්න වැඩපිළිවෙලක් නැහැ. ඉබාගාතේ සල්ලි බෙදාගෙන යනවා මිසක් ඉබාගාතේ කොන්ත්‍රාත්කාරයෝ බිහි කරගෙන යනවා මිසක් ඉබාගාතේ අනවශ්‍ය දේවල් වලට මේ ගම්පෙරළිය ක්‍රියාත්මක කරන්න යෝජනා කරන ඔබ තමුන්නාන්සෙලා මේ අයවැය තුල කිසිම තැනක පළාත් පාලන ආයතන වලින් මුදල් වෙන් කරලා නැහැ. පළාත් පාලන වල ආයතන වල බලය තියෙන්නේ 75%කට වැඩියේ ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණි. ආණ්ඩුවට නැති ආයතන තියෙනවා නම් ආණ්ඩුවට නැති ආයතන තියෙන හින්දා ඒවට මුදල් වෙන් කරන්නේ නැහැ. එතකොට දැන් මේ බලය බෙදලා දෙන්න යන්නේ ඇයි? දැන් බලය බෙදලා දෙන්න කතා කරන ඔබ තමුන්නාන්සෙලා උතුරට එකක් කියනවා දකුණට වෙන දෙයක් කරනවා. දැන් උතුරේ සමහර මහාමතිවරුන්ට හිටපු පළාත් මන්ත්‍රීවරුන්ට උතුරේ නැගෙනහිර හිටපු විපක්ෂ නායකතුමාට සදාකාලික වරප්‍රසාද දීලා තියෙනවා අපි දැක්ක අයියේ පෙරේද. සදාකාලික වරප්‍රසාද. ඇයි? මොකද්ද හේතුව? ඒ 16 දෙනා එහෙම නැත්නම් 15 දෙනා ඕන වෙනවා ඕගොල්ලන්ට මේ අයවැය ගොඩ දාගන්න. ඕගොල්ලන්ට මේ අයවැය ගොඩ දාගන්න. ඕගොල්ලෝ හැම දිනයකම හැම අයවැයකම හැම වතාවකම තරුණය රැවට්ටුවා දරුණු විදිහට. තරුණය රැවට්ටුවා දරුණු විදිහට. බුලත් විට කන්න එපා නංගි මල්ලි චුවින්ගම් එක දෙන්නම් කිව්වා. ඒ වගේ රටකට ගෙනියන්නම් කිව්වා. බේස්ලට් එකක් පළඳවන්නම් කිව්වා. ප්‍රී වයිෆයි දෙන්නම් කිව්වා. පුංචි කාර් එකක් දෙන්නම් කිව්වා. සිහින මාලිගා දැන් ගෙනල්ලා තියෙනවා. හෝම් ස්විට් හෝම්. සිහින මාලිගා ලක්ෂ 100ක් දෙනවා. කසාද බඳින්න එතකොට ලක්ෂ 100ක් දෙනවා. දැන් ලක්ෂ 100 අය කරගන්නේ කොහොමද? ලක්ෂ 100 අය කරගන්න මොකද්ද රජයේ වැඩපිළිවෙල? 6යි පොලිය කියනවා. ලක්ෂ 100ක් නැතුව අද ගයක් හදන්න බෑ. කාමර 4ක 5ක හොඳ ඒ තත්ත්වයේ ගයක් හදනවා නම් අද අඩුම තරමේ ලක්ෂ 75ක් 100ක් ඕන. ඒ නිසා මූලාසනයේ മന്ത്രിතුමනි මේ සියලුම අමුද්‍රව්‍යවල මිල වැඩි වෙලා හැබැයි ලක්ෂ 100ක් ගන්න පුද්ගලයා මේ බැංකු වාරිකය ණය වාරිකය පොලිය සමග ගෙවද්දී ලක්ෂ 100ක් ගන්න පුද්ගලයාට රුපියල් 75000ක් 80000ක් මාසිකව ගෙවන්න වෙනවා මම දන්න විදියට. අවුරුදු 25ක් ගෙව්වා. ගෙවන්න වෙනවා. මේ මුදල ගෙවන්න ඒ වැටුපක් ලබන තරුණයෙක් අද රටේ ඉන්නවද? වැටුපක් ලබන තරුණයෙක් අද රටේ ඉන්නවද? ඒ නිසා මේ හැම සිහිනයකම ඇයි තරුණයෝ අතරමං කරන්නේ? තරුණ ඡන්ද දායකයෝ, තරුණ ව්‍යවසායකයෝ, තරුණ ප්‍රජාව මේ රටේ ව්‍යවසායකත්වයට එහෙම නැත්නම් රටේ පාලනයට එහෙම නැත්නම් රටේ අනාගතයට යන තරුණයව ඇයි මේ විදියට අතරමං කරන්නේ? මේ වගේ පොරොන්දු ගණනාවක් දීලා ජනගත කරන්න හදන්නේ මොකද්ද? දැන් ගිය වතාවේ මේ එන්ටර්ප්‍රයිසස් ශ්‍රී ලංකා ගෙනාවා. ගිය වතාවේ අයවැය තුල එන්ටර්ප්‍රයිසස් ශ්‍රී ලංකා තිබුණා. උපාධිධාරීන්ට ණය පහසුකම් දෙනවා කිව්වා තමුන්ගේම කියලා ව්‍යාපාරයක් පටන් ගන්න. ඒ හින්දා රජයේ රැකියා පස්සේ එන්න එපා කිව්වා. රජයේ රැකියා හොයාගෙන එන්න එපා කිව්වා. රජයේ රැකියා වලට වැඩිය තමුන්ම තමුන්ගේ අධ්‍යාපන මට්ටමින් සහ තමුන්ගේ හැකියාවෙන් රැකියාවක් කරන්න කිව්වා. තමුන්ට ලබා දෙනවා කිව්වා ණයක්. මං අහනවා මූලාසනයේ മന്ത്രിතුමනි පොළොන්නරුව දිස්ත්‍රික්කේ ඔබතුමා ජනාධිපතිතුමාගේ දිස්ත්‍රික්කේ ඔබතුමාලා උපාධිධාරී කී දෙනෙකුට මේ මුදල ලබා දීලා තියෙනවද? ගම්පා දිස්ත්‍රික්කේ 10 දෙනාටත් අඩුයි. ඒ නිසා මේ මුලාවේ දාන්න එපා. ඒ මුලාවේ තරුණයා දාලා ඒ මුලාවේ උපාධිධාරියා දාලා අද වෙද්දී 60000ක් 75000ක් උපාධිධාරීන් පොලිමේ ඉන්නවා. උපාධිධාරීන් පොලිමේ ඉන්නවා මේ රටේ. ඔබතුමාලා දන්නවා සංවර්ධනයට අවශ්‍ය කරන ඔළුගෙඩි ටික රටේ දෙයක් කරන්න පුළුවන් හැකියාව තියෙන උගත් පිරිස අද පෝලිං ගස්සලා තියෙනවා. ඒගොල්ලන්ට රැකියා නිර්මාණය වෙලා නැහැ. රැකියා ලක්ෂ 10ක් දෙන්න ආවේ. රැකියා ලක්ෂ 10ක් දෙන්න ආපු ඔබ තමුන්නාන්සේලා අද වෙද්දී ග්‍රාමීය රැකියා එහෙම නැත්නම් සාමාන්‍ය තත්ත්වයේ රැකියා එහෙම නැත්නම් රටේ ආයතනවල රැකියා එහෙම නැත්නම් පෞද්ගලික අංශේ රැකියා ලක්ෂ 5කට වඩා නැති කරලා තියෙනවා. ලක්ෂ 5කට වඩා නැති කරලා තියෙනවා. අද ආයෝජකයෝ රට දාලා යනවා. දැන් මම දැක්කා දැන් රජයේ රැකියා දෙන්න ඕගොල්ලන්ට වැඩපිළිවෙලක් නැති බව අපි මේ රාජ්‍ය මූල්‍ය කළමනාකරණ වාර්තාව තුළ දකිනවා. රජයේ සතු වාණිජ ව්‍යවසායින්නේ ගේ පළදායිත්වය ගැන හොයලා බලද්දී රක්ෂණ සංස්ථාව මේ වෙද්දී විශාල ලාභයක් ලැබපු රක්ෂණ සංස්ථාව මේ වෙද්දී මිලියන 3000ට අඩු වෙලා තියෙන ආදායම රක්ෂණ සංස්ථාව පෞද්ගලිකකරණය කරලා තියෙද්දී මහින්ද රාජපක්ෂ මහත්තයා ඒක රජයට ගත්තා. මිලියන 20000 25000 30000 හම්බ කෙරුවා. ඉපෙව්වා. ඔයගොල්ලෝ ඊයේ පෙරේදා ළමයින්ට දෙනවා කිව්වා සුරක්ෂා රක්ෂණය. දැන් මේ වෙද්දි සුරක්ෂා රක්ෂණය සම්බන්ධයෙන් මිලියන 2300ක වංචාවක් සම්බන්ධයෙන් අධ්‍යාපන ඇමතිට මේ ආණ්ඩුවේ නඩු වැටිලා තියෙනවා. මේ ආණ්ඩුවේ අධ්‍යාපන ඇමතිට නඩු වැටිලා තියෙනවා සුරක්ෂා රක්ෂණය සම්බන්ධයෙන්. දැන් දරුවන්ට ඒ වන්දිය ගෙවන්නේ නැහැ. අද තාත්තලා නැතුව ගිය දරුවෝ ඔයගොල්ලෝ මේ රක්ෂණය පටන් ගත්ත දවසේ ඉඳලා 2000කට 2500කට වඩා මේ රටේ ඉන්නවා. ඒ කිසිම කෙනෙකුට ඔයගොල්ලෝ මේ රක්ෂණේ ලබා දෙන්නේ නැහැ. ඒක පෞද්ගලික අංශයට වික්කා. පෞද්ගලිකාංශයට බාර දුන්නා. රටේ තියෙන සම්පත් LTT ඩයස්පෝරාව හරි එහෙම නැත්නම් ජාවා අලංකාරයෝ හරි කවුරු හරි අතරපත් වෙනවා. අපි දැක්ක අර ETI ආයතනය අද ඒ ETI තැන්පත් කරුවෝ 30,000කට ආසන්න පිරිසක් මහපාරේ සමහරු ජීවත් වෙන්න බැරුව වකුගඩුව දන් දීලා වකුගඩුව විකුණලා ඒගොල්ලෝ මුදල් තැන්පත් කෙරුවා. සමහරු ඉඩම් කඩම් විකුණලා කුලී ගෙදරට ගිහිල්ලා දරුවන්ට අධ්‍යාපනය දෙන්න ඕන නිසා ETI එකේ තැන්පත් කෙරුවා. අද ආණ්ඩුවේ මැත්තෝ ආණ්ඩුවේම සියලු දෙනා එකතු වෙලා එක මංකොල්ල කාලා තියෙනවා. මේ මුදල් ඇමති ළඟ ඉන්න උපදේශකයෝ එදා ETI ආයතනයේ අධ්‍යක්ෂකවරු විදියට වැඩ කෙරුවා. එනිසා මේ අත යට ගනුදෙනු සියල්ල එළිවෙමින් පවතිනවා. එනිසා ආණ්ඩුව මං හිතන්නේ අයවැය තුල මොන පිම්බිල්ලක් පිම්බුවක් රටේ යාන්ත්‍රණය කඩා වැටලා තියෙන්නේ ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි. ඔබතුමා දන්නවා මේ අයවැය තුල කතා කරද්දී විශාල පිරිසක් කතා කරලා හම්බන්තොට වරාය බාල්දු කෙරුවා. අද මේ අවුරුදු 4 තුල ඔබ තමුන්නාන්සේලා රජයේ දේපලක් විදියට හම්බන්තොට හරියට පරිහරණය කෙරුවා නම් මේ ඇඬිල්ල අඬන්න වෙන්නේ නැහැ. මේ නොහැකියාව කියන්න වෙන්නේ නැහැ. මේ ණය කැඳ ගැන කියන්න වෙන්නේ නැහැ. ඔබ තමුන්නාන්සේලාට කොළඹ වරාය තරමට දියුණු කරන්න පුළුවන්. ඒ සියලු වටපිටාව හැදිලා තිබුණේ ඒක දැන් දීලා ඉවරයි. 99 අවුරුදු 99 ගානේ දෙකක් ඔබ තමුන්නාන්සේලා දීලා ඉවරයි. ඒ නිසා රටේ සම්පත් විනාශ කෙරුවා. කෘෂි කර්මාන්තයේ පැත්තෙන් ගත්තහම ඔබ තමුන්නාන්සේලා කෘෂි කර්මාන්තයට ඕන කරන පහසුකම් දුන්නේ නැහැ. පොහොර සහනාධාරේ හරියට දුන්නේ නැහැ. වී අලෙවි මණ්ඩලයේ හරහා වී ටික හරියට ලබා ගත්තේ නැහැ. සුළුහා මධ්‍ය පරිමාණ කර්මාන්ත කරුවෝ දියුණු කෙරුවේ නැහැ. දැන් පොළොන්නරුවේ ඔබ තමුන්නාන්සේ දන්නවා කුඩා වීමෝල් කොච්චර කඩා වැටිලාද? ඒක කතා කරපුවාම කියනවා ජනාධිපතිවරයාගේ සහෝදරයා එහෙම නැත්නම් තව කෙනෙක් එක එක්කෙනාට ඇඟිල්ල
දික්කිරීමේ කරන්න ඕනේ. විනාඩි දෙකක කාලයක් තියෙනවා.
ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි මං හිතන්නේ අද දවසේ විවාදය 7 වෙනකන් ගෙනියනවා. ඒ නිසා තව පොඩි වෙලාවක් ලබා දෙන්න.
නෑ 6:30ට අවසන් කරනවා විවාදය.
පොඩි වෙලාවක්
ඔබතුමාට වෙන් වෙලා තියෙන විනාඩි 12යි විනාඩි 14 කාලයක් දීලා.
ඒ නිසා මේ කියන්න තියෙන දේ කියාගන්න. මේ ඒ නිසා මම අවසන් කරන්නම්. නමුත් ඔබ තමුන්නාන්සලට කියන්න තියෙන්නේ සෑම පැත්තකින්ම ගසා කන තත්ත්වෙ මේ ආණ්ඩුව පත් වෙලා ඉවරයි. අපේ කටවල් වැහුවට කමක් නැහැ. අපිට කතා කරන්න දෙන්න තියෙන වෙලාව නැති කෙරුවට කමක් නැහැ. අපි අහගෙන හිටියා පක්ෂ නායක රැස්වීමේදී අද තීන්දුව කෙරුවා කියලා 7 වෙනකම් මේ විවාද ගෙනියන්න. පැය භාගයක් වැඩි කරන්න. ඒ නිසා පාර්ලිමේන්තුවේ අහන් ඉන්න කෙනෙක් නැහැ. රටේ ජනතාව කොහෙන් හරි මේක අහගන්න ඕන. රටේ ජනතාවට මේ ඇත්ත කියන්න ඕන. මේවා වහගෙන හැමදාම ඉන්න බෑ. මේවා නවත්වගෙන හැමදාම ඉන්න බෑ. මට විනාඩි 12ක් දුන්නේ එක ඇත්ත. සමහරුන්ට විනාඩි 8 තියෙද්දී සමහරු විනාඩි 16 මෙතන කතා කරුවා මම බලාගෙන හිටියා. ඒ නිසා තමයි මම කියන්නේ 7 වෙනකම් විවාදේ තියන්න.
එහෙම කාලෙ දුන්නේ නෑ මේ.
කටයුතු කෙරුවා නම්
නගරාජ මන්ත්‍රීතුමාට දුන්නේ වැඩි වෙල සුරේස් මන්ත්‍රීතුමාගේ කාලේ.
බින්දුවක් ගත්තනම් ඒ වෙලාව අපිට ලබා දෙන්න. ඒ නිසා මේ සෑම අංශයක්ම වතුකම්කරු නායකයෝ විදියට අද ඇතැම් මන්ත්‍රීවරු කතා කරලා කිව්වා වතුකම්කරුවන්ට අනිත් ආණ්ඩු මොකුත් කරුවේ නැහැ කියලා. අනිත් ආණ්ඩු මොකුත් නොකරුවට මේ ආණ්ඩු කරනවා කිව්වනේ. මේ ආණ්ඩු වල ඉන්න උදවිය තමයි වතුකම්කරුවන්ගේ වැටුප සම්බන්ධයෙන් වගකීම බාරගත්තේ. අද වතුකම්කරුවන්ගේ දුවල පුතාලා කොළඹට ආවේ දේශපාලන නායකයෝ නැතුව ස්වාධීනව ඇවිල්ලා කිව්වේ අපේ අම්මලාට තාත්තලාට පඩි ගෙවපල්ලා කියලා. පොඩි පිරිසක් ඉන්නේ. හැබැයි මේ අයවැයට අතුලත් කරගන්න ওই නායකයෝ කියන එකෙකුට බැරුව ගියා. ඒ වගේම ජනාධිපතිවරයා කියනවා 2017 වෙද්දි ඇස්බස්ට ෂීට් ලංකාවට ගේන එක නවත්තනවා, එහෙම නැත්නම් හදන එක නවත්තනවා, ඒ අමුද්‍රව්‍ය ගේන එක නවත්තනවා කියලා. මේ ආණ්ඩුව නිවාස ව්‍යාපෘති 150ක් විතර මේ වෙද්දි කරලා තියෙනවා. හැබැයි මම නියෝජනය කරන පළාත්වල පුත්තලන් දිස්ත්‍රික්කේ ගම්පා දිස්ත්‍රික්කේ උළුමෝල් කර්මාන්තය සදාකාලික බිමට වැටිලා තියෙනවා. මේ අයවැයෙන් උළුමෝල් කර්මාන්තය ගැන ඒ උළු ටික ඒ ගොඩනැගිලි ද්‍රව්‍ය සංස්ථාවට මිලදී අරගෙන මේ නිවාස ව්‍යාපෘති වලට පාවිච්චි කරන්න තරම් මානසිකත්වයක් තියෙන නිවාස ඇමති කෙනෙක් නෙමෙයි මේ ආණ්ඩුවේ ඉන්නේ. අපි දන්නවා යා පිළිකාකාරක ඇස්පැස්ස සීට් කියන්නේ පිළිකාකාරක. ඒ පිළිකාව හැදුනත් කමන්නේ තමුන්ගේ ගිනි පෙට්ටි නිවස හදා ගන්න පුළුවන් නම් අර මිනිස්සයට ණයට ගිනි පෙට්ටි නිවසක් දෙන්න පුළුවන් නම් කමන්නේ කියන එකයි කියන්නේ. දැන් මංගල සමරවීර මහත්තයා යාට හොඳ ටොක්කක් ඇන්න. ඒක අපි දැක්කා. මොකද්ද ටොක්ක? ගෙවල් හැදුවට වැඩක් නැහැ. ගෙවල් වලට වැසිකිලි නැහැ. හම්බන්තොට දිස්ත්‍රික්කේ විතරක්ම පවුල් ලක්ෂ ගානකට වැසිකිලි නැහැ කිව්වා. ඔන්න එතුමා දුන්න තෑග්ග වර්තමාන නිවාස ඇමතිවරයාට. ඒ නිසා අපි දන්නවා මේ විනාශය. අපි දැන් සමෘද්ධි ප්‍රතිලාභින් සමෘද්ධි ලාභින් වැඩි කරන්න හදනවා ලක්ෂ 6කට වැඩි කරන්න හදන ආණ්ඩුව මතක් කරලා බලන්න ඕන 20යි 25 වෙද්දී පොසත් රටකට නේද මේ රට ගෙනියන්න ලෑස්ති උනේ. එහෙමනම් 20 වෙද්දී සමෘද්ධි ප්‍රතිලාභින් ලක්ෂ 6ක් වැඩි කිරීමෙන් අපි පොසත් වෙලාද? ලක්ෂ 6ක් හිඟන්න වෙලා. ලක්ෂ 6ක් හිඟන්න වෙලා. ලක්ෂ 6ක් දිලිඳු වෙලා. ලක්ෂ 6ක් නන්නත්තර වෙලා. ඒ නිසා ආණ්ඩුවේ ඉන්න ඇමතිවරු හොරකම් කරනවා නම් ඉස්සර නම් කිව්වේ පාර හදද්දි හොරකම් කෙරුවා. මිග් යානා ගේද්දි හොරකම් කෙරුවා. වාහන ගේද්දි හොරකම් කෙරුවා. එක හොරකමක් අල්ල ගන්න බැරුව ගියා. එක හොරකමක් අල්ල ගන්න බැරුව ගියා. මහ උජාරුවට කෑ ගැහුවට එක හොරකමක් අල්ල ගන්න කිසිම බේගලයක් බවට පත් වුණා. හැබැයි අද වෙද්දි අපි අතේ මාට්ටු වෙලා දැක්ක ශ්‍රී ලංකන් එකට ගෙනාපු ගුවන් යානා ඇනවුම අවලංගු කරන්න මිලියන 150ක් විතර ආපහු දුන්නා. ඩොලර් මිලියන 150ක් විතර ආපහු දුන්නා. එහෙම කරන ආණ්ඩුවක් මේක. පෝට් සිටිය ව්‍යාපෘතිය අවලංගු කරන්න බිලියන ගණන් චීනෙට දුන්නා. අම්මගේ අප්පගේ බූදලේ විදිහට දුන්නා. ඒ නිසා ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි, ඔබතුමාලගේ මේ ඉදිරිපත් කරපු අයවැය තුල අපිට තියෙන්නේ රාජ්‍ය සේවකයාට වැඩි කෙරුවකව 2500ක්. ඉතින් රාජ්‍ය සේවකයා හරි සතුටුයි කියලා හිතන් ඉන්නවා. රාජ්‍ය සේවකයාට 2500 වැඩි කරලා අර කඩවතින් හයිවේ එකට නගින රාජ්‍ය සේවකයා කොට්ටාවෙන් බහිද්දී 200ක් ගලව ගත්තා. 200ක් ගලව ගත්තාම ඒ කොට්ටාවෙන් බහින පුද්ගලයා යන්න 100යි එන්න 100යි 200ක් ගියාම මාසෙට රුපියල් 5000ක් විතර 2500 දීලා 5000ක් අරගන්නවා. මේ සරල ක්‍රමය තමයි ඔබ තමුන්නාන්සේලා සමස්ත ජනතාවටම ඇබ්බැහි කළේ. ජනතාවට පොඩි දෙයක් දෙන බව පෙන්නනවා. පෙන්නලා ජනතාවගේ සාක්කුවට අත දාලා බලහත්කාරයෙන් මුදල් මංකොල්ල කනවා. ඒ නිසා අද වෙද්දී සියලු දෙනා මේ මැතිවරණ ඉල්ලන්නේ වෙන දෙයකට නෙමෙයි. ජනතාවට විඳ දරා ගන්න බෑ. ජනතාවට විඳින්න දෙයක් මේ ආණ්ඩුව දීලා
නැහැ.
ජනතාවට විඳවන්න තමයි මේ ආණ්ඩුව සලස්සලා තියෙන්නේ. ඒ නිසා ජනතාව විඳවමින් ඉන්න හින්දා අපිට මරණ ගෙදරදී හම්බෙන පුද්ගලයා, අපිට මගුල් ගෙදරදී හම්බෙන පුද්ගලයා, අපිට කඩමණ්ඩියේදී හම්බෙන පුද්ගලයා අපෙන් අහන්නේ පක්ෂ විපක්ෂ අපි දන්නේ නැහැ. අපි පාට ભેද දන්නේ නැහැ. අපි අඳුරන්නේ නැහැ. අපින් අහන්නේ දේශපාලඥයන් නම් දැක්ක ගාම අහන්නේ මහත්වයේ මේගොල්ලන්ව කවද්ද එලවන්නේ කියලා. ඒ නිසා ආණ්ඩු පක්ෂයේ රටට ආදරය කරන විපක්ෂයේ සියලු බලවේගවලට අපි කියනවා ජනතාවගෙන් මේ 225 තෝරගන්න
අවසන් කරන්න මන්තුමා.
ජනතාව අවසන් කරන්න එක විනාඩියයි. අවසන් කරන්න. ජනතාවගේ වරදාන වලින්, ජනතාවගේ බදු මුදල් වලින් ජනතාව ලබා දුන්න ඡන්දෙන් ජීවත් වෙන පිරිසක් විදියට, ජනතාවට ආදරය කරන පිරිසක් විදියට මේ අයවැය පරද්දන්න කටයුතු කරන්න ඕන. සිහින මාලිගා තියෙන අයවැය ඕන පොඩි ළමයෙකුට හැදුව හැකි. හැබැයි යථාර්ථයක් වෙන අයවැය නිර්මාණය කරන්න මේ ආණ්ඩුවට කවදත් බැ. අපි හතර වතාවක් බලන් ඉඳි හදලා දෙයි කියලා හොඳ අයවැය වර්ණනා කරන්න. හතර වතාවක් බලන් හිටියා අපිට ලැබුණ නැහැ. ඒ නිසා ඔබ තමුන්නාසේ ලබා දුන්නු කාල වේලාවට බොහොමත්ම ස්තුතියි. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා වැය ශීර්ෂයෙන් ශීර්ෂයට කතා කරද්දී එක එක අමාත්‍යංශ වලට කතා කරද්දී අපි පැහැදිලිවම කියන්නම් ඒ අමාත්‍යංශ වල තියෙන හොරකම් වංචාව පාඩුව විනාශය ඒ අමාත්‍යංශ වලින් සිද්ධ වෙන ඒ සියල්ල අපි එලි කරන්නම්. ඒ සියලු දේ එදාට ඔයගොල්ලන්ට වන්දි ගෙවන්න සිද්ධ වෙයි මේ මේව හදපු අයට. ඒ නිසා සියලු දෙනාට නැවතත් ආරාධනා කරනවා මේ අයව පරාජය කිරීම සඳහා බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ඔබතුමාට. මේ ළඟට සභාව කල් තැබීම
මුල්ලාස්සාරං රුඩ මන්ත්‍රීතුමනි මාර්තු මාසයේ 11 වෙනිදී සඳුදා උදේ 9:30 දක්වා සභාව කල් තැබුම් ලැබේ.
එයාලා හෙට උදේ 9:30ට මේ සභාව සඳුදා උදේ 9:30ට මේ සභාව රැස් වෙනවා.